மாற்கு அத்தியாயம் 12. பின்பு இயேசு உவமைகளாக அவர்களுக்குச் சொன்னது, ஒரு மனிதன் ஒரு திராட்சைத் தோட்டத்தை உண்டாக்கி அதைச் சுற்றிலும் வேலி அடைத்து திராட்சை ஆலையை உண்டுபண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரர்களுக்கு அதை குத்தகைக்கு விட்டு வேறு தேசத்திற்கு சென்றிருந்தான். தோட்டக்காரர்களிடம் திராட்சை தோட்டத்து கனிகளில் தன் பங்கை வாங்கிக் கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவர்களிடம் ஒரு வேலைக்காரனை அனுப்பினான். அவர்கள் அவனை பிடித்து அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். பின்பு வேறொரு வேலைக்காரனை அவர்களிடம் அனுப்பினான். அவர்கள் அவனை கல்லால் அடித்து தலையை காயப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். மீண்டும் வேறொருவனை அனுப்பினான். அவனை அவர்கள் கொலை செய்தார்கள். வேறு அநேகரையும் அனுப்பினான். அவர்களில் சிலரை அடித்து சிலரை கொன்று போட்டார்கள். அவனுக்கு பிரியமான ஒரே குமாரன் இருந்தான். என் குமாரனை மதிப்பார்கள் என்று சொல்லி அவனையும் கடைசியிலே அவர்களிடம் அனுப்பினான். தோட்டக்காரர்களோ, இவனே சொத்திற்கு வாரிசு, இவனை கொலை செய்வோம், வாருங்கள், அப்பொழுது சொத்து நம்முடையதாகும் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து கொலை செய்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எரிந்து விட்டார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்திற்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரர்களை கொன்று திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா? வீடு கட்டுகிறவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிய கல்லே மூலைக்கு தலைக்கல்லானது. அது கர்த்தராலே நடந்தது. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். இந்த உவமையை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை கைது செய்ய முயற்சி செய்தார்கள். ஆனாலும் மக்களுக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். அவர்கள் இயேசுவை அவரது பேச்சிலே சிக்க வைக்கும்படி பரிசேயர்களிலும் ஏரோதியர்களிலும் சிலரை அவரிடம் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சண்யம் இல்லாதவராக தேவனுடைய வழிகளை சத்தியமாக போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ இல்லையோ? நாம் வரி கொடுக்கலாமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? நான் பார்ப்பதற்கு ஒரு பணத்தை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த பணமும் மேலே உள்ள எழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ரோம அரசாங்கத்திற்கு உரியது என்றார்கள். அதற்கு இயேசு, அரசாங்கத்திற்கு உரியதை அரசாங்கத்திற்கும் தேவனுக்கு உரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர்கள் அவரிடம் வந்து, போதகரே, ஒருவனுடைய சகோதரன் வாரிசு இல்லாமல் தன் மனைவியை விட்டு மரித்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை திருமணம் செய்து தன் சகோதரனுக்காக வாரிசை உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. இப்படி இருக்க 7 சகோதரர்கள் இருந்தார்கள். மூத்தவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து குழந்தை இல்லாமல் மரித்து போனான். இரண்டாம் சகோதரன் அவளை திருமணம் செய்து அவனும் குழந்தை இல்லாமல் மரித்து போனான். மூன்றாம் சகோதரனுக்கும் அப்படியே நடந்தது. 7 பேரும் அவளை திருமணம் செய்து குழந்தை இல்லாமல் மரித்து போனார்கள். எல்லோருக்கும் பின்பு அந்த பெண்ணும் மரித்து போனாள். எனவே உயிர்த்தெழுதலில் அவர்கள் எழுந்திருக்கும் போது அவர்களில் யாருக்கு அவள் மனைவியாக இருப்பாள்? 7 பேரும் அவளை திருமணம் செய்திருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினாலே தவறான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கும் போது திருமணம் செய்வதும் திருமணம் செய்து கொடுப்பதும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன் என்று தேவன் முள் செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் புத்தகத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் மரித்தவர்களுக்கு தேவனாக இல்லாமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார். அதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்றார். வேத பண்டிதர்களில் ஒருவன் அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாக பதில் சொன்னார் என்று அறிந்து அவரிடம் வந்து, கட்டளைகளிலெல்லாம் பிரதான கட்டளை எது என்று கேட்டான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, கட்டளைகளிலெல்லாம் பிரதான கட்டளை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடம் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு செலுத்துவாயாக என்பதே பிரதான கட்டளை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துவது போல மற்றவனிடத்திலும் அன்பு செலுத்துவாயாக என்பதே. இவைகளை விட பெரிய கட்டளை வேறொன்றும் இல்லை என்றார். அதற்கு வேத பண்டிதன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறதும் தன்னிடத்தில் அன்பு செலுத்துகிறது போல மற்றவனிடத்தில் அன்பு செலுத்துகிறதுதான் தகன பலிகளையும் மற்ற எல்லா பலிகளையும் விட முக்கியமாக இருக்கிறது என்றான். அவன் ஞானமாக பதில் சொன்னதை இயேசு பார்த்து, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் இல்லை என்றான். அதன் பின்பு ஒருவரும் அவரிடம் எந்த கேள்வியும் கேட்க துணியவில்லை. இயேசு தேவாலயத்தில் உபதேசம் பண்ணும் போது அவர் கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று வேத பண்டிதர்கள் எப்படி சொல்லுகிறார்கள், நான் உம்முடைய எதிரிகளை உம்முடைய கால்களுக்கு கீழே போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பக்கத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடு சொன்னார் என்று தாவீது பரிசுத்த ஆவியானவராலே சொல்லி இருக்கிறானே. தாவீதே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கும் போது அவனுக்கு அவர் குமாரனாக இருப்பது எப்படி என்றார். அநேக மக்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார்கள். இயேசு உபதேசம் பண்ணும் போது அவர்களை பார்த்து வேத பண்டிதர்கள் நீண்ட அங்கிகளை அணிந்து கொண்டு திரியவும் சந்தை வெளிகளில் வாழ்த்துக்களை விரும்பியும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான இருக்கைகளில் உட்காரவும் விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி விதவைகளின் வீடுகளையும் சொத்துக்களையும் ஏமாற்றி பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பண்டிதர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் அதிக தண்டனை அடைவார்கள் என்றார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து மக்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். செல்வந்தர்கள் அநேகர் அதிகமாக போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு நாணய மதிப்பிற்கு சரியான இரண்டு காசுகளை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீடர்களை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லோரையும் விட இந்த ஏழை விதவை அதிகமாக போட்டாள் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லோரும் தங்களுடைய பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தான் வாழ்வதற்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் என்றாள்.